الحمد لله نحمده ونستعينه ونستهديه والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அண்ட சராசரங்களை கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மனிதனை கண்ணியமான சிருஷ்டியாகவும் அமைத்து எங்களையெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தில் வாழ செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்றவர்களாக இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்லாஹு தஆலாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மூமினானவர்களுக்கும் தான் கண்ணியம் கௌரவம் சொந்தமானது என்று சொல்லுகிறான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் மூமினீன். ஆனால் இந்த கண்ணியத்தோடும் இந்த கௌரவத்தோடும் இந்த மதிப்போடும் நாம் இந்த உலகத்திலே முஸ்லீம்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கண்ணியம் சொந்தமானது, மூமினானவர்களுக்கு விசுவாசிகளுக்கு கண்ணியம் கௌரவம் சொந்தமானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த குர்ஆனுடைய வசனத்திலே எந்த விதமான பிழையும் கிடையாது. அல்லாஹு தஆலாவிடம் இருந்து வந்த குர்ஆன். எப்போது முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹு தஆலா சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரம் மாத்திரமே அந்த கண்ணியம் அந்த கௌரவம் அந்த மதிப்பு எங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எப்போது இஸ்லாத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் நாம் அகௌரவப்படுத்தப்படுவோம், நாம் பிற சமுதாயத்தவர்களால் அநியாயங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம், மற்ற சமுதாயங்களுடைய ஏளன பார்வைக்கு உள்ளாகுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய உலகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் 700 கோடி மக்கள் வாழ்ந்தால் அவர்களிலே சுமார் 170 கோடி பேர் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற 5 மனிதர்களில் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்று சொன்னால் கூட அது பிழையாக இருக்க மாட்டார். உலகத்திலே சுமார் 50க்கு மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன. உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய வளம் எண்ணெய் வளம். அந்த எண்ணெய் வளத்துக்கு சொந்தக்கார நாடுகளாக உலகத்தில் இருப்பது அரபு நாடுகள். இப்படியெல்லாம் மக்கள் தொகையில் அதிகமானவர்களாக, உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்களாக, மிகப்பெரிய ஆயுதங்களை இறக்குமதி செய்பவர்களாக எல்லாம் நாம் இருந்தும் கூட உலகத்தில் அதிகமாக சண்டை நடைபெறக்கூடிய நாடுகளாக முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. அதிகமான அகதி தொகை முஸ்லிம் சமுதாயத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இங்கெல்லாம் அதிகமான கோடிக்கணக்கான ஏழைகள் அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது? சராசரி ஒரு நாளைக்கு உலகத்திலே முஸ்லீம்கள் என்று வருகின்ற பொழுது சுமார் 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். நாங்கள் மீடியாவை எடுத்து பார்த்தால் அங்கிருக்கின்ற மிக பிரபலியமான செய்திகளாக, சர்வதேச செய்திகளாக இருப்பவை முஸ்லிம் நாடுகளில் இடம்பெறக்கூடிய அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் கொலைகளும் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டார். அருமை சகோதரர்களே, இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி வரலாம். நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய தீனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அந்த மார்க்கம் மாத்திரம்தான் சரியானது, காவிர்கள் அசத்தியத்திலே இருக்கிறார்கள், அப்படி இருந்தும் ஏன் எங்களுக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது? அருமை சகோதரர்களே, பல்வேறுபட்ட காரணங்களை நாங்கள் சொல்லலாம். முதலாவது காரணம், எந்தளவு தூரம் ஆழமாக ஈமான் விசுவாசம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா எம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றானோ அந்த அளவு தூரம் எங்களுடைய ஈமான் ஆழமானதாக பலமானதாக இல்லை. வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பலஹீனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் அதிக சிரேஷ்டமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறார். ஏன் நாங்கள் உயர்ந்தவர்களாக இல்லை, சிரேஷ்டமானவர்களாக இல்லை, கண்ணியமானவர்களாக இல்லை என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் எமது உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இருக்க வேண்டிய இடத்திலே, இந்த தீனுல் இஸ்லாம் இருக்க வேண்டிய இடத்திலே பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, சுய கௌரவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, பட்டம் பதவிகள் இருந்து கொண்டிருக்கிறது, அற்பமான மனோ இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம், தியாகங்கள் செய்வதற்கு நாங்கள் முன் வருவது மிக குறைவு. அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய ரசூலின் மீதும் இந்த கியாமத்தின் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீதும் எப்போது 100% பற்றும் அன்பும் இரக்கமும் பாசமும் ஆழமான ஈமானும் எமது உள்ளத்திலே குடிகொள்கிறதோ அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற எந்த பெரிய வல்லரசினாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களை வீழ்த்த முடியாது. எனவே முதலாவது பலஹீனம், நாம் ஈமானுடைய விஷயத்திலே மிகவும் பின்தங்கி இருப்பது. ஒப்பீட்டு ரீதியிலே சமுதாயத்திலே சிலர் இருக்கலாம் நல்ல ஆழமான ஈமான் உள்ளவர்கள், பக்குவம் உள்ளவர்கள், ஆனாலும் பெரும்பாலானவர்களுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம், நாம் அனைவரும் எங்களுக்கு மத்தியில் பிரிந்தவர்களாக, பிளவுபட்டவர்களாக, ஒற்றுமை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலா தனாஸு ஃபதஃஷலு வதஸஹபு ரிஹுக்கும். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டு சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் தோல்வி காண்பீர்கள், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இழக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அரபு நாடுகளுக்கு மத்தியில் பிளவு பிரச்சினை, சண்டை சச்சரவு, இயக்கங்களுக்கு இடையிலான சண்டை, அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சினை, ஊர்வாதம், பிரதேசவாதம், கட்சிவாதம் என்றெல்லாம் நாம் அதிகமான குறைபாடுகளோடும் பிரிவினைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு மத்தியில் என்பது ஐக்கியம் என்பது, ஒற்றுமை என்பது மிக குறைவாக காணப்படுகிறது. சர்வதேச ரீதியாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேலை ஸ்தாபிப்பதிலே எவ்வளவு தூரம் ஒற்றுமைப்பட்டிருக்கின்றன என்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லா மேற்கு நாடுகளும் ஒற்றுமைப்பட்டு அந்த மிகச்சிறிய நாட்டை தங்களுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொண்டிருக்கின்றன. சுமார் 50-க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருந்தும் கூட அந்த நாடுகளுக்கிடையில் ஒற்றுமையின்மையின் காரணமாக இந்த அபாக்கியமான துரதிஷ்டமான அந்த யூத சமுதாயத்தை, சுமாராக 6 மில்லியனாக இருக்கின்ற அவர்களை அந்த இடத்தை விட்டும் அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம் என்ன? நாம் எல்லோரும் பிரிந்திருக்கிறோம், நாம் சண்டையிட்டுக் கொள்கிறோம், அற்பமான காரியங்களை பெரிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, ஈமானுடைய பலஹீனம், இரண்டாவது நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது. அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை பிரிந்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இறங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மிக முக்கியமான அடுத்த காரணம், நாம் கல்வித்துறையிலே பின்தங்கி இருப்பது. உலகத்திலே இன்று விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மிக உயர்ந்த உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்ற பொழுது உலக முஸ்லிம் சமுதாயத்தின் நிலை மிகவும் பின்தங்கியதாக இருக்கிறது. நாம் உற்பத்தி செய்வதில்லை, நாங்கள் கண்டுபிடிப்பதில்லை, எமக்கு மத்தியில் பேராசிரியர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்குகின்ற அளவுக்கு நாம் கவலைப்படுவதில்லை, நாம் பணத்திலும் அதிகாரத்திலும் அரசியலிலும் தான் முழு கண்ணியமும் செல்வாக்கும் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கல்வி ஞானம் வந்துவிட்டால், அறிவு ஞானம் வந்துவிட்டால் சகலதையும் அல்லாஹு தஆலா காலடியிலே கொண்டு தருவான் என்ற அந்த உணர்வு எமக்கு கிடையாது. பின்கதவால் சாதிப்பது, குறுக்கு வழிகளால் சாதிப்பது என்பதிலே நாம் கை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களிடத்திலே கையேந்தி கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அல்லாஹு தஆலா உயர்த்துவான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். ஈமான் மாத்திரமல்ல, அறிவும் தேவை, விஞ்ஞானம் தேவை, படிப்பு தேவை, கல்வி தேவை. இல்லாத போது அந்த சமுதாயத்தை எல்லோரும் உலகத்தில் இருப்பவர்கள் ஏறி மிதிப்பார்கள், துவம்சம் செய்வார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அருமை சகோதரர்களே, இந்த மூன்றாவது காரணம் ஈமானிலே இருக்கின்ற பலகீனம், நாம் எமக்கிடையிலே ஒற்றுமை இல்லாமல் இருப்பது. மூன்றாவது காரணம் கல்வித்துறையிலே பின்னடைந்தவர்களாக இருப்பது. நான்காவது மிக முக்கியமான காரணம் தான் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனதிலே இருக்கின்ற தப்பபிப்பிராயம். இஸ்லாம் என்றால் தீவிரவாதிகளுடைய மார்க்கம், பயங்கரவாதிகளுடைய மார்க்கம். இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இஸ்லாம் பெண்களை அடக்கி ஒடுக்குகிறது, முஸ்லீம்கள் என்றாலே ஏமாற்றக்கூடியவர்கள், மற்றவர்களுடைய காலை வாரிவிடக்கூடியவர்கள் என்ற அந்த தப்பபிப்பிராயம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே மீடியாக்கள் வாயிலாக மிக தீவிரமாக பரப்பப்பட்டு வருகிறது. எனவே இஸ்லாத்தை பற்றிய தப்பபிப்பிராயம், பிழையான அபிப்பிராயங்கள் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதியும் வரைக்கும் அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருப்பார்கள், அவர்கள் எங்களுக்கு நெருக்குதல் தந்து கொண்டுதான் இருப்பார்கள். நாம் இந்த தப்பபிப்பிராயத்தை நீக்குவதற்கு, அவர்களுடைய உள்ளங்களிலே நல்ல அபிப்பிராயத்தை விதைப்பதற்கு நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சர்வதேச ரீதியாக ISIS எனப்படக்கூடிய தீவிரவாத அமைப்பு, தாலிபான், அல் காய்தா போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்ற அபிப்பிராயம் படுமோசமானதாக இருக்கிறது. மீடியாக்களிலே அவர்கள் செய்யக்கூடிய கொலைகளும் அட்டூழியங்களும் பட்டவர்த்தமாக மிக வெளிப்படையாக அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் அல்லாதவர்கள் நடுநிலைமையாக சிந்திக்கக்கூடியவர்கள் கூட இதுதானா இஸ்லாம், முஸ்லீம்கள் என்றால் இவர்கள் தானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலவரங்கள் மிக மோசமாக இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களில் ஒரு சாரார் இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய கருத்துக்களால் கவரப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் மாத்திரமல்ல, சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்கள் கூட இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய போக்கும் சிந்தனையும் பிழையானவை, இஸ்லாத்துக்கு முரணானவை என்று தெளிவாகவே கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இலங்கையிலிருந்தும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று அவ்வாறு சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் உயிர்களை விட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் தம்மக்குரிய சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கும் முஸ்லீம்களுக்கு நெருக்குதல்களை கொடுப்பதற்கும். அப்படியானவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பை கொடுத்து விடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் என்பது சாந்தியின் சமாதானத்தின் மார்க்கம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் சில்ம் என்று சொல்லுகிறான், நீங்கள் சமாதானத்திலே சாந்தியிலே நுழைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். இஸ்லாத்திற்கு மற்றொரு பெயர் இருக்குமாக இருந்தால் அது சாந்தி சமாதானம் என்பதாகும். எந்த மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்தும் தூய்மையாகின்றான். அவனுடைய உள்ளத்திலே அற்புதமான ஒரு நிம்மதி சந்தோஷம் வருகிறது. அவனுடைய குடும்பத்திலே, அவன் வாழக்கூடிய சூழலிலே, அவன் வாழக்கூடிய நாட்டிலே, அவன் வாழக்கூடிய உலகத்திலே சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியையும் பரப்புவதற்குத்தான் அவன் முயற்சிப்பானே தவிர, அவன் ஒரு பொழுதும் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் கடும் போக்கையும் பின்பற்றுபவனாகவோ, மற்றவர்களுக்கு அவற்றை பரப்புபவனாகவோ, மற்றவர்களை பயமுறுத்துபவனாகவோ நிச்சயமாக அவன் இருக்க மாட்டான். அருமை சகோதரர்களே, மார்க்கத்திலே பலாத்காரம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அஃப அன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனூ முஃமினீன், அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து கேட்கிறான், இந்த மனிதர்கள் எல்லோரும் மூமின்களாக மாறுவதற்காக நீங்கள் அவர்களை பலாத்காரப்படுத்துகிறீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாமிய பிரச்சாரத்தை கூட மிக கவனமாக, நிதானமாக, அமைதியாக, அறிவு பூர்வமாக, சிந்தனைகளை தொடும் விதத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது குர்ஆனுடைய கட்டளை. லா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். யாரெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகவும் யூதர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களோடு மிகவும் அழகான முறையில் நீங்கள் கருத்து பரிமாறல் செய்ய வேண்டாம், டயலாக் செய்ய வேண்டாம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். மற்றவர்களோடு கருத்து பரிமாறுகின்ற பொழுது, மார்க்க பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அங்கு இங்கினம் வேண்டும், அமைதி வேண்டும், கருணை வேண்டும், பாசம் வேண்டும். மாறாக ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தி கொலை அச்சுறுத்தல் விடுத்து செய்யப்படுவதல்ல இஸ்லாமிய பிரச்சாரம். உதுஇலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய இரட்சகனுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கின்ற பொழுது அறிவு ஞானத்தோடும் மிக அழகான உபதேசத்தோடும் தான் நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது பலாத்காரத்தின் மூலமாகவோ ஆயுதத்தின் மூலமாகவோ செய்யப்படுவதல்ல. அது சாந்தியை நோக்கிய அழைப்பு, சமாதானத்தை நோக்கிய அழைப்பு. சாந்தியை நோக்கியும் சமாதானத்தை நோக்கியும் அழைப்பதற்கு கத்தியையும் அம்பையும் துவக்கையும் மெஷின் கண்ணையும் பயன்படுத்த முடியாது என்பதை நாங்கள் ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஃபிரௌனிடத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போகிறார்கள். அவனுக்கு தாவத்தை எட்டி வைப்பதற்காக வேண்டி போகிறார்கள். அந்த இரண்டு பேருக்கும் அல்லாஹு தஆலா சொன்ன கட்டளை என்ன? அப்படிப்பட்ட அந்த அக்கிரமக்காரனுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது மிகவும் மிருதுவாக, அமைதியாக, சாந்தமாகத்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, தீவிரவாதம் என்பது, கடும் போக்கு என்பது இஸ்லாத்துக்கு மிகவும் அப்புறமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா ஹலக்கல் முத்தனத்திஊன், நிச்சயமாக தீவிரவாதிகள் அழிந்து விட்டார்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கடும் போக்குவாதிகள், நடுநிலைமை தவறியவர்கள், தீவிரவாதிகள் அழிந்து விட்டார்கள் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த விஷயத்திலும் நிதானம் தேவை, அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும், இங்கிதமாக பேச வேண்டும். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வழிகாட்டல். இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாதிகள் முஸ்லிம் அல்லாத பத்திரிகையாளர்களையும் குடிமக்களையும் எவ்வளவு தூரம் கடுமையாக வதைக்கிறார்கள் என்று நாங்கள் இந்த மீடியாக்களிலே பார்க்கிறோம். முஸ்லிம் அல்லாத முஸ்லிம் நாட்டின் குடிமக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு சின்ன தீங்கை கூட விளைக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மன் கத்தல முஆஹிதன் லம் யஜித் ராயஹத்தல் ஜன்னா, ரவாஹு புகாரி. முஸ்லிம்களோடு உடன்படிக்கை செய்திருக்கின்ற முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனை யார் கொலை செய்கின்றானோ அவன் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அரபு நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான சிறுபான்மை அந்த உரிமைகளை கொடுப்பது என்பது முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்கிறது. காரணம் சகோதரர்களே, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற இந்த மேற்கத்திய நாடுகளிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். அவர்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டு போகிறது. எப்போதும் அரபு நாடுகளிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களை முஸ்லிம்கள் துன்புறுத்த ஆரம்பிக்கிறார்களோ அந்த நேரம் மேற்கு நாடுகளிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு அந்த நாடுகள் தொந்தரவுகளையும் அக்கிரமங்களையும் கட்டவழ்த்து விடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாங்கள் கண்ணாடி பெட்டியில் இருந்து கொண்டும் ரோட்டிலே போகின்றவர்களுக்கு கல்லு வீசுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் இருக்கின்ற இடத்திற்கு அவர்கள் கல்லு வீசுவார்கள் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலம். எமக்கு மத்தியில் சில இளைஞர்கள் இருக்கலாம், அவர்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுடைய பிரச்சாரத்துக்கு ஆட்பட்டு அவர்களும் கூட வெளிநாடுகளுக்கு சென்று அந்த அமைப்புகளோடு சேர்ந்து கொள்ளலாமே என்று யோசிக்கலாம். நாங்கள் ஒன்றை மாத்திரம் அந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறோம். இந்த ஊரை பொறுத்தவரையிலும் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் பொறுப்புதாரிகள் மிக கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரே ஒருவர் சென்று அங்கு ஷஹீதாகி விட்டார் என்பதற்காக வேண்டி இலங்கையில் இருக்கின்ற சகல மீடியாக்களும் கொதித்தெழுந்து முஸ்லிம் சமுதாயத்தை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் அங்கு சென்று விட்டார் என்பதற்காக வேண்டி முழு முஸ்லிம் சமுதாயமும் எந்த வகையிலும் பொறுப்பானது அல்ல. ஒருவர் இருவருடைய தவறுக்காக வேண்டி முஸ்லிம்களை குறை சொல்லுகின்ற ஒரு அப்பாவித்தனமான ஒரு அசட்டுத்தனமான ஒரு போக்கை நாங்கள் இன்று மீடியாக்களிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, அப்படியானவர்கள் பேசுவதற்கு நாம் இடம் வைத்து விடக்கூடாது. இரண்டாவது, இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஒரு வருடத்துக்கு முன்னால் சுமாராக இந்த பிரதேசங்களிலே நடந்த பிரச்சனைகளை பற்றி நாம் ஒரு தடவை மனதுக்கு நாங்கள் எடுத்து பார்ப்போம். அது தற்காலிகமாக ஓய்வடைந்திருந்தாலும் கூட, கடந்த ரமலானுக்குள்ளும் கூட அந்த தீவிரவாத சக்திகள் மீண்டும் நாட்டின் பல பாகங்களிலும் தலையெடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கடந்த ரமலானுக்குள் ஒரு முஸ்லிம் பள்ளிவாயிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த சிலரை பிடித்து பெரும்பான்மை சமூகத்தினர் மூன்று முஸ்லிம்களை கடுமையாக தாக்கி ஒருவர் கூட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை நாங்கள் மறந்துவிட முடியாது. கடந்த நேற்றைய தினம் பதுளை பிரதேசத்திலே ஒரு முஸ்லிம் வாலிபர் பகிரங்கமாக பாதையிலே கொலை செய்யப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை நாங்கள் மீடியாக்களிலே பார்க்கிறோம். இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் அல்லது கடந்த வாரம் இந்த நாட்டிலே நடைபெற்ற கிரிக்கெட் சுற்று போட்டியின் பொழுது இடம்பெற்ற தாக்குதல்களை, பரஸ்பரம் செய்யப்பட்ட அரசியல் ரீதியான அராஜகத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த நாட்டிலே இதற்கு பிறகும் ஏற்படக்கூடாது என்றால் நாம் மிக ஜாக்கிரதையாக முன் யோசனையோடு நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், களுத்துறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இனவாதிகளுடைய பார்வை மிக அதிகமாக பதிந்திருக்கின்ற ஒரு பிரதேசம், ஒரு மாவட்டம். குறிப்பாக இந்த பிரதேசத்தை நாம் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் நன்கு அறிவீர்கள். நாம் மிக கவனமாகவும் பூரணோக்கோடும் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அண்மையிலே ஒரு தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலிலே வெற்றி அடைவதற்கு இனவாதிகளும் மிக முக்கியமானவர்களும் எந்த காரணத்தை போட்டாவது, இனவாதத்தை தூண்டியாவது, யார் யாரையும் தாக்கியாவது ஆட்சி கதிரைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்து விடக் கூடாது. அருமை சகோதரர்களே, மிக கவனமாகவும் தூரநோக்கோடும் ஜாக்கிரதையோடும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கின்றன. அது என்னவென்றால், என்ன ஒரு காரணத்தினாலும் நாங்கள் ஆத்திரப்பட்டு விடக்கூடாது, அவசரப்பட்டு விடக்கூடாது. இந்த பிரதேசத்திலே பள்ளி நிர்வாகிகள், இஸ்லாமிய இயக்கங்களுடைய பொறுப்புதாரிகள், மற்றமுண்டான படித்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் நாம் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விடாமல் இந்த பிரதேசத்து ஜம்மியத்துள்ளமாவாக இருக்கலாம், அல்லது தேசிய ரீதியான ஜம்மியத்துள்ளமாவாக இருக்கலாம், தேசிய சூரா சபையாக இருக்கலாம், இவர்களுக்கு உடனுக்குடன் இவற்றை எட்டி வைத்து இவற்றுக்கு எப்படியான தீர்வுகளை நாம் காணலாம் என்று யோசித்து முடிவெடுப்பதே தவிர தனிப்பட்ட முறையில் இளைஞர்களோ அல்லது தனிநபர்களோ செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அருமை சகோதரர்களே, நாம் வாழ்வது ஒரு சிறுபான்மை நாடு என்ற வகையிலே இந்த நாட்டிலே எமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் எமது துஆ, எமது பொறுமை. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வோம், அடிக்கடி விக்கிரிலே நாங்கள் ஈடுபடுவோம். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், யா அல்லாஹ், நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம், நாம் எல்லா வகையிலும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம், எங்களை பாதுகாப்பாயாக பலப்படுத்துவாயாக என்று கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவது, எமது பண்பாடுகளை, எமது ஒழுக்கங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள சகோதரர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்களில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்களில் இருக்கின்ற ஒரு சில துவேஷிகள் சில காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்காக பெரும்பாலான சமூகத்தை நாங்கள் குறை சொல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது, சமூக உறவுகளை வைத்துக் கொள்கின்ற பொழுதெல்லாம் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தந்திருக்கின்ற அடிப்படையான பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, ஒன்றை நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்வோம், நாம் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை பகைத்து கொண்டு எதனையும் செய்ய முடியாது. அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய அனுசரணையும் அவர்களுடைய அரச இயந்திரத்தின் பாதுகாப்பும் எங்களுக்கு ஏதோ நிர்பந்தமாக தேவைப்படுகிறது. நாம் பலகீனர்கள் என்ற வகையிலே பாடசாலை காரியாலயங்களுக்கு சென்றால் என்ன, வைத்தியசாலைகளுக்கு சென்றால் என்ன, அல்லது நீதிமன்றங்களுக்கு நாங்கள் போனாலும் இவற்றிலெல்லாம் இருப்பவர்கள் அவர்கள் மேலதிகாரிகளாக பொறுப்பதாரிகளாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதுகளை வென்று கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே சென்று நாங்கள் தீவிரவாதம் பேச முடியாது. நாம் ஏழுமான வரைக்கும் அவர்களோடு உரையாடுகின்ற பொழுதும் கனிவாகவும் அன்பாகவும் இரக்கமாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. நாம் பொது போக்குவரத்து சாதனங்களிலே பிரயாணம் செய்கின்றோம். பஸ்ஸுகளிலே பிரயாணம் செய்பவர்கள் தான் 90% இருக்கிறார்கள். நாம் எமது அகலாக்குகளை எமது பயணத்திலே வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறோம், எமக்கு பக்கத்தால் ஒரு வயோதிபர் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் வந்து நிற்கிறார், அல்லது ஒரு கற்பிணியான ஒரு தாய் வந்திருக்கிறாள் என்றால் அந்த பெண் அல்லது அந்த ஆண் நினைக்க வேண்டும், இந்த முஸ்லிமுக்கு பக்கத்திலே நான் சென்று நிற்கிறேன், எனக்கு நிச்சயமாக இவர்கள் ஆசனம் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் உடனடியாக ஆசனத்தை கொடுக்க வேண்டும். எமது பக்கத்து வீட்டாராக இருக்கின்றவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுடைய சுக துக்கங்களிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அவர்களுடைய மரண வீடுகள் சம்பவிக்கலாம், அவர்களில் யாராவது சுகயினமானவர்களாக மாறலாம். அந்த நேரமெல்லாம் நாம் அவர்களோடு இன்முகத்தோடு பேசுவது, அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை பொருளாதார ரீதியாகவோ அல்லது மற்றும் வேறு அமைப்பிலோ உதவி செய்ய முடியுமாக இருந்தால் அந்த உதவிகளை எல்லாம் நாம் செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் மிக கவனமாக இந்த விஷயங்களிலே நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களை பற்றி விசேடமாக இந்த இடத்திலே பேச வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் முஸ்லீம்களை பற்றிய நல்லபிப்பிராயம் பிற சமுதாயத்தவர்களுடைய மனங்களிலே இருந்து விடுபட்டு போனதற்கான அடிப்படையான காரணம் வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே எம்மவர்கள் செய்திருக்கின்ற மோசடிகளும் எம்மவர்கள் செய்திருக்கின்ற திருகுதாளங்களும் என்றால் அது மிகையாகாது. இந்த நாட்டிலே சுமார் 400 கோடிக்கு மேற்பட்ட வெட்டு வரியிலே மோசடி செய்தவர்களாக முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே சரத் அம்பையப்பிட்டி எனப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீதவானை கூட கொலை செய்த குற்றச்சாட்டு முஸ்லீம்கள் மீதுதான் போடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே அதிகமாக கள்ள கடத்தலிலே ஈடுபடுபவர்கள் அல்லது குடு பிசினஸ் பண்ணுபவர்கள் என்றெல்லாம் வருகின்ற பொழுது முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரம் சற்று அதிகமாகவே இருப்பது மிகப்பெரிய கவலையை தருகிறது. அருமை சகோதரர்களே, ஏற்கனவே இனவாதம் இந்த நாட்டிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு நாளும் அந்த இனவாதத்தின் மீது எண்ணெய் ஊற்றுபவர்களாக இருக்கக்கூடாது. மாற்றமாக அந்த இனவாதத்தை அணைப்பதற்கான சகலவிதமான முயற்சிகளிலும் நாங்கள் இறங்க வேண்டி இருக்கிறது. பள்ளிவாயில் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஜமாத் கவுன்சிலுக்கு பொறுப்பு இருக்கிறது, அதே நேரம் இங்கிருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, படித்தவர்களுக்கு உலமாக்களுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய பொறுப்புகள் இந்த ஊரை பொறுத்தவரையில் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் யோசிக்க வேண்டும், எந்த இடத்திலிருந்து இனவாதம் உற்பத்தியாகிறது, யார் எமது சமுதாயத்திலிருந்து இவற்றை தூண்டுகிறார்கள், மற்றைய சமுதாயத்தில் இருப்பவர்களோடு எப்படி நாங்கள் பேசுவது, அவர்களுடைய மத தலைவர்களை எப்படி நாங்கள் அணுகுவது, அவர்களுடைய படித்தவர்களோடு எப்படியான தொடர்புகளை நாங்கள் வைத்துக் கொண்டால் இந்த நிலைமையை கட்டுப்படுத்தலாம், அரசியல்வாதிகள் என்று வைத்துக் கொண்டால் அவர்களில் யாரை நாங்கள் அணுகலாம் என்பது சம்பந்தமாக எல்லாம் நீண்ட கலந்துரையாடல்களும் நீண்ட பேச்சுவார்த்தைகளும் எங்களுக்கு மத்தியில் தேவைப்படுகின்றன. சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நினைப்பதனை விடவும் விஷயம் மிகவும் பெரியது. சர்வதேச ரீதியான சதிகளுக்கு நமது நாடு உட்பட்டு இருக்கிறது. சர்வதேச ரீதியான இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளுக்கும் இலங்கையில் இருக்கின்ற இந்த இனவாத சக்திகளுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அண்மையிலே வெளியாகிய தகவலின்படி பார்க்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகளுக்கு முஸ்லீம்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சக்திகளுக்கும் வெளிநாட்டில் இருக்கின்ற பல அமைப்புகளுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன. பண ரீதியான தொடர்புகள் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இஸ்லாத்தை எப்படி கொச்சைப்படுத்தலாம் என்பது தொடர்பான ஆலோசனைகளையும் அந்த நாடுகளில் இருக்கின்ற துறை சார்ந்த வல்லுநர்கள் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் விரோத சக்திகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நாம் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி இருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை இல்லாமலாக்குவதற்கான முயற்சிகள் எங்களுக்கு தேவை. அதே போன்று எமது அகலாக்குகளை எமது பண்பாடுகளை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எல்லா சந்தர்ப்பங்களும் இஸ்லாத்தை எந்த அளவு தூரம் கடைபிடிக்கிறோம் என்பதனை பற்றி யோசிக்க வேண்டும். எமது பெண்களுக்கு நீங்கள் விசேடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த முச்சக்கர வண்டிகளிலே பிரயாணம் செய்கின்ற பொழுதும், வைத்திய சாலைகளுக்கு செல்கின்ற பொழுதும், பொது போக்குவரத்து சாதனங்களில் பிரயாணம் செய்கின்ற பொழுதும் மிகவும் கவனமாகவும், நாம் எல்லோரும் முஸ்லீம்கள், எம்மை மற்றவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது பெண்களுக்கு. இரண்டாவது, எமது வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீங்கள் விளையாடுகின்ற பொழுதும், நீங்கள் பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுதும், நீங்கள் பஸ்களிலே பிரயாணம் செய்கின்ற பொழுதெல்லாம், நான் தனி மனிதன் அல்ல, ஒரு முஸ்லிம் சமுதாயத்தின் உறுப்பினன், என்னை எனது சமுதாயத்துக்காக வேண்டி நான் தியாகம் செய்ய வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு நடத்தையும் இந்த ஊரில் இருக்கின்றவர்களை, நாட்டில் இருக்கிறவர்களை கூட பாதிக்கும் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அருமை சகோதரிகளே, எனவே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது, முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலேயும் அனைவரையும் விசாரிக்க இருக்கிறான். அந்த வகையில் நாம் எமது பொறுப்புகள் அனைத்தையும் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ரமலானிலே நாங்கள் பெற்ற படிப்பினைகளை, பாடங்களை எல்லாம் தொடர்ந்தும் எமது வாழ்க்கையிலே அமல் நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை பற்றிய இரக்கத்தையும் அன்பையும் நீ கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதிலே இருந்து கேட்கிறோம், இந்த புனிதமான நாளிலிருந்து நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. முஸ்லீம்களுடைய பள்ளி வாயில்களை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களுடைய வீடுகளை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களுடைய வியாபார தலங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களுடைய உயிர்கள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இதுவரைக்கும் ஈமானுடைய விஷயத்திலே பலகீனமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்துவாயாக. முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி கவலைப்படக்கூடியவர்களாக, உன்னையே அனுதினமும் நினைப்பவர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா.